வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்போ நம்ம சாதாரணமாக வாங்கக்கூடிய பால் இறைச்சியோட ஒப்பிட்டா ஆர்கானிக் பால் அல்லது ஆர்கானிக் இறைச்சி இவையெல்லாம் வந்து எந்த வகையில் உயர்வானது அல்லது பயனுள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீடு குறித்து ஆராய்ச்சி வந்திருக்கு இல்லையா, ஆராய்ச்சி நடந்திருக்கு இல்லையா? இந்த ஆராய்ச்சியோட பின்னணி என்னன்னு சொல்லுங்களேன்.
பால் என்பது ஒரு காலத்தில் கண்ணாடி பாட்டில்களில் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. அதில் எந்தவித லேபிள்களும் இருக்கவில்லை. பால் என்பதில் ஆட்டுப்பால் மாட்டுப்பால் என்ற பேதம் இருந்திருக்கலாமே ஒழிய மாட்டுப்பாலில் பல வகைகள் இருக்கவில்லை. ஆனால் இப்போது லைட் மில்க், ஃபுல் கிரீம் மில்க், லக்டோஸ் ஃப்ரீ மில்க், பிரீமியேட் ஃப்ரீ மில்க், ஹை புரோட்டீன் மில்க், பேஸ்டரைஸ் மில்க், ஹோமோஜனைஸ் மில்க், ஆர்கானிக் மில்க் என்று பல்வேறு லேபிள்களில் பால் வருகிறது. அதே போல இறைச்சி என்று எடுத்துக்கொண்டால் ஆடு கோழி மாடு என்று வித்தியாசப்படலாமே ஒழிய வேறு வகையில் இருக்கவில்லை. மாட்டின் உடலில் எந்த பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டது என்ற பேதங்கள் மட்டும் இருந்திருக்கலாம். இப்போது ஃப்ரீ ரேஞ்ச், கிராஸ் ஃபெட், ஹார்மோன் ஃப்ரீ, நைட்ரேட் ஃப்ரீ, ஹார்ட் ஸ்மார்ட் என்று பல லேபிள்களில் இறைச்சி வருகிறது. இப்போது இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற பேச்சு அடிக்கடி அடிபடுகிறது. இதை இயற்கை வேளாண்மை அல்லது இயற்கை வழி வேளாண்மை பண்ணை முறை என்று சொல்ல முடியும். ஆர்கானிக் என்று சொல்லும் போது பால், இறைச்சி, முட்டை, காய்கறி, பழங்கள், தானியங்கள் எல்லாம் இதன் கீழ் வருகின்றன. பால் இறைச்சி என்பவற்றை தரும் ஆடு மாடுகளுக்கு ரசாயன உணவுப் பொருட்களை அல்லது அவை கலந்த தீவனங்களை கொடுக்காமல் வளர்த்தல், சுயமாக வெளியே திரிய விடுதல், புல் மற்றும் தானியங்களை மட்டுமே தீவனமாக கொடுத்தல் என்பன இதன் கீழ் வருகின்றன. அதே போல ரசாயன மருந்துகள், பூச்சிக்கொல்லிகள், பசலைகள் இல்லாமல், அதாவது ரசாயன பசலைகள் இல்லாமல் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள் என்பன ஆர்கானிக் ஃபுட் என்ற அட்டவணையின் கீழ் வருகின்றன. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க ஆர்கானிக் என்ற ரசாயன வேதியியல் பொருட்கள் எதுவுமே ஊட்டப்படாமல் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட மிருகங்களின் இறைச்சி பால், உதாரணமாக மாட்டு இறைச்சி அல்லது பசும்பால் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு புறம். கன்வென்ஷனல் என்ற வழமையாக சராசரி முறையில் பண்ணைகளில் ரசாயன பொருட்கள் அல்லது தீவனம் கொடுத்து வளர்க்கப்பட்ட மாடுகளின் இறைச்சி பால் என்பது ஒரு பக்கம் என்று எடுத்துக்கொண்டால் இவை இரண்டில் எது சிறந்தது என்ற வாதம் கடந்த சில வருடங்களாகவே இருந்து வருகிறது. விலைகளை பொறுத்த அளவில் ஆர்கானிக் மீட் மற்றும் ஆர்கானிக் மில்க் என்பவற்றின் விலைகள் சற்று அதிகமாகவே இருக்கின்றன. சாதாரண பால் மற்றும் இறைச்சியின் விலை குறைவாகவே இருக்கின்றது. சாதாரண பால் ஊழ்வத்தில் லிட்டர் ஒன்று $2 ஆகவும் ஆர்கானிக் பால் லிட்டர் ஒன்றின் விலை $3.30 இருக்கிறது. இதே போல சாதாரண மாட்டு இறைச்சியின் சராசரி விலை கிலோ $10 ஆர்கானிக் இறைச்சியின் விலை $20 இருக்கிறது. இவற்றின் நியூட்ரிஷனல் வேல்யூ, போஷாக்கு பெருமானம் குறித்து பிரிட்டனில் நியூ காசில் பல்கலைக்கழகம் செய்த ஆராய்ச்சியின் பெருபேர்கள் இப்போது வெளியே வந்திருக்கின்றன. ரைசல், பால் தொடர்பாக 196 பரிசோதனைகளும் இறைச்சி தொடர்பாக 67 ஆராய்ச்சிகளும் இந்த பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அளவு, இந்த விஷயம் குறித்து இந்த பெரிய அளவில் ஆராய்ச்சி இதுவரை செய்யப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அதன் பெருபேர்கள் தான் இப்போது வெளியாகி இருக்கின்றன.
அது சரி சத்யநாதன். இப்ப நீங்க ஆராய்ச்சி நடந்திருக்குன்னு சொன்னீங்களே தவிர அந்த ஆராய்ச்சிக்கு முடிவை சொல்லலையே. முடிவு என்ன சொல்லு?
இந்த முடிவுகளை பாக்குற போது சாதாரண பால், இறைச்சி என்பவற்றோடு ஒப்பிடும் போது ரசாயன பொருட்கள் ஊட்டப்படாமல் வளர்க்கப்பட்ட, அதாவது ஆர்கானிக் மீட் அல்லது மில்க் என்று எடுத்துக்கொண்டால், வளர்க்கப்பட்ட மாடுகளில் இருந்து பெறப்பட்ட பால் இறைச்சி என்பவற்றில் உடலுக்கு நன்மை பயக்கும், விசேடமாக இதயத்துக்கு நல்லது என்று சொல்லப்படுகிற ஓமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் 50% அதிகமாக இருப்பதாக இந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் சொல்கின்றன. இந்த ஓமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்பது நமது இருதயத்துக்கு நல்லது என்பது மட்டுமல்ல, நியூரோலாஜிக்கல் டெவலப்மெண்ட் என்ற நரம்பியல் மண்டல வளர்ச்சிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் உருவாக்குவதற்கும் துணை செய்கின்றன. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டை நமது உடல் உற்பத்தி செய்வதில்லை. ஆகவே இது நாம் சாப்பிடும் உணவில் இருந்தே பெறப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இதை தவிர ஆர்கானிக் பால் மற்றும் இறைச்சி என்பவற்றில் CLA என்ற கொஞ்சுகேட்டட் லினோலைக் ஆசிட்டும், சற்றே அதிகமாக இரும்பு சத்து, வைட்டமின் இ மற்றும் சில கெரட்டினைட்ஸ் என்ற கூறுகளும் இருப்பதாக இந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் சொல்கின்றன.
அது சரி. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப ஆர்கானிக் பொருட்கள்ல நம்ம உடலுக்கு தேவையான பல அம்சங்கள் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா?
ஆமா.
அப்படி பார்த்தானா இப்ப சாதாரணமான பால் இறைச்சியில புரதம், வைட்டமினை தவிர வேற எதுவும் இல்லையோ?
நிச்சயமாக இருக்கின்றன. சாதாரண பாலில் அயோடின் சத்து 74% அதிகமாகவும், செலேனியம் என்ற தாது பொருள் சற்றே அதிகமாகவும் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த அளவில் அயோடின் டெபிசன்சி, அயோடின் குறைபாடு ஒரு பிரதான பிரச்சனையாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது. இதனாலேயே பேக்கரிகள் அயோடைஸ்டு உப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டம் 2009 கொண்டு வரப்பட்டது. இந்த அயோடின் மற்றும் செலேனியம் என்பன தைராய்டு சுரப்பிகள் ஹார்மோன்களை சுரக்கவும், உடலின் மெட்டபாலிசம் என்ற தன்மையை பாதுகாக்கவும், உடல் உஷ்ணத்தை பேணவும், உடல் சக்தியை அதிகரிக்கவும், உடல் பருமனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகின்றன.
இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப ஆர்கானிக் பால், இறைச்சி அந்த பொருட்கள்ல தான் அதிக நன்மை இருக்கிற மாதிரி படுது.
அப்படி நிச்சயமாக சொல்லலாம். என்ற போதும் இந்த ஆர்கானிக் முறையில் நாம் எல்லோருக்கும் போதுமான உணவை, அதாவது பால், இறைச்சி, காய்கறிகள், பழங்கள் என்று எடுத்துக்கொண்டால் என்பவற்றை உற்பத்தி செய்ய முடியுமா என்ற பெரிய கேள்வி இருக்கிறது. அதே வேளையில் இவற்றுக்காக செலுத்தும் அதிக விலை எல்லோருக்கும் கட்டுப்படியாகுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டை பொறுத்த அளவில் நாம் இதை மீனில் இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற முறையில் மிருகங்களுக்கு இயற்கையான உணவை கொடுப்பதால் மிருகங்களின் நலன் பேணப்படுகிறது. ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற முறையால் நமது சூழல் பாதுகாக்கப்படுகிறது. ஆர்கானிக் பால், இறைச்சி என்பவை நமக்கு தாது பொருட்களை தருகின்றன என்ற கோணத்தில் நாம் பார்த்தாலும், கன்வென்ஷனல் என்ற சாதாரண சராசரி முறையில் உற்பத்தி செய்யப்படும் பால், இறைச்சி என்பனவே நமது பிரதான உணவாக பெரும்பாலும் இருக்கிறது. இவற்றை நாம் சம அளவில் உட்கொண்டாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உலகில் பல கோடி மக்கள் அடிப்படை உணவை பெற முடியாதவர்களாக வறுமையில் வாடுகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பார்க்கும் போது, சமச்சீரான உணவை பெற அல்லது உண்ண முடிந்தாலே போதுமானது என்ற நிலை இருப்பதை மறுப்பது கிளை. ரைசல்,
மிக நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.